வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் வாக்கு மாறாதவராய் கடந்த காலம் முழுவதும் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலேயும் நாங்கள் 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூட கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கடந்த நாட்களிலே நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமல், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமல், எங்கள் மேல் இரக்கமாயிருக்க சித்தமா நீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நேசிக்கிற அன்பிலே வளர வேண்டும் என்ற வாஞ்சியோடு இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. பாவத்திலே போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய தூயாவின் வல்லமையினாலே பாவத்தை மேற்கொண்டு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் பிரயாணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான பிரயாண கிருபைகளை தாரும். கடந்த நாட்களிலேயும் நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த பாதுகாவலுக்காக, எல்லா சகாயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நடைபெறுகிற ஆராதனை வேலைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் மித்தம் ஒன்று கூடி உமை ஆராதிக்க கூடி வரும் ஒவ்வொரு திருச்சபையிலையும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் போதுமானதாக இருக்கட்டும். உமை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தரலும். கருத்தை உணர்ந்து பாடல்களை பாடவும், கருத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும், உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவும் நீரே துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும். கல்வி ஆண்டின் ஆரம்ப நாட்களிலிருந்தே சிறந்த முறையிலே பாடங்களை படித்து வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். புதிய கல்வி ஸ்தாபனங்களுக்கு தங்கள் பிள்ளைகளை மாறுதல் செய்யும் பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலே தேவையான பண சகாயத்தை தாரும் ஆண்டவரே, சரியான ஆலோசனை தாரும். சரியான பள்ளிக்கு நேராய் கர்த்தருடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இதை குறித்து தீர்மானம் எடுக்க முடியாமல் குழப்பத்தோடு இருப்பவர்களுக்காக கூட நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறீர். நீரே அவர்களை தெளிவான பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலேயும் எங்களுடைய தேசத்தின் பல பகுதிகளிலே மிக வறட்சியை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆதி காலங்களிலே எந்தெந்த இடங்களிலே மழை பெய்ததோ அதே போல இந்த நாட்களிலேயும் நல்ல மழையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் புதிய இடங்களுக்கு மாறுதலாகி சென்றிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தங்குவதற்கு ஏற்ற இடத்தை கர்த்தர்களுக்கு ஆயத்தப்படுத்தி தாரும். புதிய பணியிடங்களிலே மற்றவர்களோடு நல்ல முறையிலே அவர்கள் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய கல்விக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் எங்கள் நேயர்களுடைய குடும்பங்களிலே இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வாலிப நாட்களிலே தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்தலும், வாலிப நாட்களிலே சிருஷ்டியரை நினைக்க உதவி செய்தலும், வாலிப நாட்களிலே வாழ்க்கையிலே நல்ல நோக்கங்களோடு நல்ல எதிர்பார்ப்புகளோடு முன்னேறி செல்ல கர்த்தரே உதவி செய்யும் கிருபை செய்தலும். இன்னமும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை ஏற்ற நேரத்திலே அனுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள குடும்பங்களிலே நல்ல கர்த்தரை நேசிக்கிற வாழ்க்கை துணைகளை கட்டளையிட்டு அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பேர்காலமான நிலைமையில இருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரின் தொட்டலும் பலப்படுத்தியலும், அவர்களுக்கு சுகம் பலன் தாரும். ஏற்ற நேரத்திலே சுகமான எளிதான ஒரு பிரசவத்தை கட்டளையிட்டவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதித்து அவர்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே உமக்கு பிரியமான வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த ஆண்டிலேயும் உம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்தலும். யாராவது உலக பிரகாரமான தேவைக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பார்கள் என்றாலும் அவர்களுக்கும் அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜபங்களை எல்லாம் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், துதி, கனமகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எனக்காக இன்றைக்கு ஜெபிக்கவில்லை என்று யாராவது யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர் உடைய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்திருக்கிறீர். நீரே அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து உமக்குள்ளே திருப்தியோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழும் அருளை அவர்களுக்கும் தர வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 20 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். 19 அதிகாரத்திலே நாம் சிந்தித்தது போல எபேசு பட்டணத்திலே இந்த திமேத்தெரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டானாலே பெரிய ஒரு கலகம் உண்டானது. பின்னர் கலகம் அமர்ந்த பின் பவுல் சீஷர்களை தன்னிடத்திலே வரவழைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போனார். தொடர்ந்து அந்த திசைகளிலே நடந்து தெரிந்து சீஷர்களுக்கு புத்தி சொல்லி சுமார் 3 கிரேக்க தேசத்திலே படி செய்து சீரியா தேசத்திற்கு போக மனதாயிருந்தபொழுது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படியாக ரகசியமாக யோசனை செய்கிறார்கள் என்பதை அறிந்ததினாலே மக்கதோனியா தேசத்தின் வழியாக திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். ஊழியத்திலே வாஞ்சியுள்ள சிலர் பவுலுக்கு துணையாக வந்து பின்னர் அவர்கள் பவுல் துரோவா பட்டணத்திற்கு செல்லும் முன்பதாக அவர்கள் துரோவா பட்டணத்திலே போய் காத்திருந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா, துரோவா பட்டணத்திலே இருந்துதான் பவுல் ஐரோப்பா பகுதிக்கு தனது 2 சுவிசேஷ பணிவிடைக்காக வந்தார். இப்பொழுது 3 பிரயாணத்தின் இறுதியிலேயும் அங்கேயே அவர் வருகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 20:5.
இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள்.
எங்களுக்காக காத்திருந்தார்கள் என்று இங்கே நாம் வாசிப்பதனாலே லூக்காவும் பவுலும் இணைந்தே துரோவாவுக்கு பயணம் செய்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. 4 வசனத்திலே நாம் பார்த்த ஒரு கூட்டம் மக்களை மீண்டுமாக நான் கூற விரும்புகிறேன். பெரேய ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பயனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபீமும் பவுலோடு கூட வந்தார்கள். இவர்கள் எல்லாருமே சுவிசேஷ பணிவிடையிலே பவுலோடு கூட பல சமயங்களிலே இருந்திருக்கிறார்கள். பவுல் கொரிந்து பட்டணத்திலே பணி செய்து கொண்டிருந்த காலத்திலே இவர்கள் பக்கத்து கிராமங்களிலேயும் பட்டணங்களிலேயும் போய் வேலை செய்திருப்பார்கள். கொலோசேயர் நிறுவத்தை நாம் பார்க்கும்பொழுது அந்நாட்களிலே இருந்த எல்லா இடங்களுக்கும் கர்த்தருடைய வசனம் சென்றது என்பதை குறித்து பார்க்கிறோம். முழு உலகமும் என்று சொல்லப்படும் பொழுது ரோமருடைய உலகம் முழுவதையும் அது குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யம் முழுவதிலேயும் கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. இதனால் நாம் அறிந்து கொள்வது என்ன? பவுல் அப்போஸ்தலனோடு கூட இன்னும் அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே பேதுருடைய ஊழியத்தை குறித்தும் பவுலுடைய ஊழியத்தை குறித்தும் விரிவாக பார்க்கிறோம். பேதுரு யூதர்களுக்கும் பவுல் யூதரல்லாத மக்களுக்கும் ஊழியக்காரர்களானார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அந்நாட்களிலே நடைபெற்ற எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எழுதி வைக்கப்படவில்லை. அவர்களுடைய பிரயாணம் 5 ஆனது. இன்றைக்கு இதே தூரத்தை 50 நாம் கடக்க முடியும். அப்படியென்றால் இன்றைக்கு பிரயாணம் எவ்வளவு வசதியானதாய் இருந்திருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். பிரயாணங்கள் நமக்கு வசதியானதாய் துரிதமானதாய் இருக்கிறது, ஆனால் ஊழியங்கள் அந்த அளவு வலிமையானதாக இல்லை. அப்போஸ்தலர் 20:7.
வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான்.
இந்த வசனத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, வாரத்தின் முதலாவது நாள் அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். திருச்சபை ஒன்றாக கூடிய நாட்களையெல்லாம் கவனிக்கும்பொழுது வாரத்தின் முதலாவது நாளிலேயே அவர்கள் கூடி வந்திருந்தார்கள். கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும்பொழுதும் 1 கொரிந்தியர் 16:2, உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன் என்று பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் 20:7 சீஷர்கள் அப்பம் பிட்கும்படியாக கூடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்கள் திருவிருந்தை ஆசரித்திருக்கிறார்கள். அந்த நாளிலே பவுல் அவர்களுக்கு பிரசங்கித்திருக்கிறார். அந்நாட்களிலே திருச்சபை வாரத்தின் முதலாவது நாள் கூடியது. ஏனென்றால் அன்றுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள். பழைய படைப்பிலே 7 நாள் முக்கியமான நாளாக கருதப்பட்டது. அது ஓய்வு நாளாய் அனுசரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வாரத்தின் முதலாவது நாள் சிறப்பான நாளாய் கொண்டாடப்படுகிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாட்சி சொல்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அது சாட்சி சொல்கிறது. 2, ஆர்வம் தரக்கூடிய மற்றொரு காரியம் என்னவென்றால், பவுலப்போஸ்தலன் அடுத்த நாள் அவர்களை விட்டு புறப்பட்டு போகிறார். எனவே நடு இரவு வரைக்கும் அவர் அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இன்று இவ்வண்ணமாக நீண்ட நேரம் பிரசங்கிக்கும் ஊழியர்களும் குறைவு, உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களும் குறைவே. காலை ஆராதனை வேளையிலேயே சற்று அதிக நேரம் யாராவது பிரசங்கித்தால் தங்கள் கை கடிகாரத்தை பார்க்கிறவர்களும் எழுந்து செல்லுகிறவர்களும் இன்றைக்கு திருச்சபையிலே இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 20:8
அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது.
இரவு வேளையானபடியினாலே அறை முழுவதும் விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நடு இரவு வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவனை அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இரவிலேயும் நீண்ட நேரம் தேவனோடு உள்ள உறவிலே நாம் மகிழ்ந்து கழிகூர்ந்திருக்க வேண்டிய காரியத்திற்கு பதிலாக இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களிலே மக்கள் வெகு நேரம் இரவை கழிக்கிறார்கள். சொல்லப்போனால் தொலைக்காட்சி பெட்டி முன்னாலே இரவிலே 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் காத்து கிடக்கிறவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்! உண்மையாகவே அந்த சூழ்நிலையிலே அவர் நடு இரவு வரைக்கும் பிரசங்கித்தது சற்று அதிகம்தான் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் அப்போஸ்தலர் 20:9 பாருங்கள்.
அப்பொழுது ஐத்துகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3 மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான்.
மேல் நாடு ஒன்றிலே ஒரு ஆலயத்திலே ஆராதனைக்கு வரும்பொழுது பிள்ளைகள் தூங்கிவிட்டால் படுக்க போடுவதற்காக சிறிய படுக்கைகள் பின்பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கும். ஒரு செய்தியாளர் பிரசங்கித்த பொழுது 4-5 பிள்ளைகள் அவ்வாறு தூங்கிவிட்டார்கள். அவர்கள் எல்லாரையும் பின்னாலே படுக்கையிலே கொண்டு போய் படுக்க வைத்து விட்டார்கள். அப்பொழுது அந்த ஊழியர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்பொழுது 9:00 ஆகிறது. பவுலப்போஸ்தலன் நடு இரவு வரைக்கும் பிரசங்கித்தார். ஆனால் ஒருவரைத்தான் தூங்க செய்தார். ஆனால் 9 மணி ஆகும் முன்னதாகவே நான் 4 பேரை தூங்க செய்துவிட்டேன் என்று வேடிக்கையாக கூறினாராம். பவுலப்போஸ்தலனுடைய இந்த அனுபவம் அநேக ஊழியர்களுக்கும் ஆறுதல் தருகிறதா இருக்கிறது. ஏனென்றால் வெகு நேரம் பிரசங்கிக்கும் பொழுது சிலர் தூங்கிவிடத்தான் செய்கிறார்கள். சரி, அவர்கள் தூங்கினால் தூங்கட்டும். அப்படி என்றால் இதை குறித்து நான் சோர்ந்து போக வேண்டியதில்லை என்று ஒரு ஊழியர் எழுதியிருக்கிறார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கவனித்தீர்களா? ஐத்திகு என்னும் வாலிபன் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து என்று வாசிக்கிறோம். இது ஒரு வேடிக்கையான அனுபவம் அல்ல. இதுவே அந்த வாலிபனுடைய வாழ்க்கையின் முடிவாய் இருந்திருக்கும் என்றால் அது உண்மையாகவே பரிதாபமான ஒரு நிலைமைதான். ஆனால் அங்கே என்ன நடந்தது பாருங்கள். அப்போஸ்தலர் 20:10-12.
உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறிப்போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள்.
பவுலப்போஸ்தலன் மரித்த அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பிவிட்டார். ஞாபகம் இருக்கிறதா? சீமோன் பேதுரு தொற்காலை மரணத்திலிருந்து விடுதலையாக்கினார். இது அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு வரம். கர்த்தருடைய வசனங்கள் முழுமையாக எழுதப்பட்ட பிறகு இந்த அடையாளமாக கொடுக்கப்பட்டிருந்த வரங்கள் பயன்படுத்தப்படவில்லை. அது திருச்சபையிலிருந்து அப்படியே மறைந்து போய்விட்டது. ஞாபகம் இருக்கிறதா? எப்பொழுது லூக்கா ஒரு சூழ்நிலை குறித்து எழுதினாலும் அந்த உணர்ச்சியை தெளிவாக எழுதுவார். இங்கே 12 கடைசியிலே சொல்லும்பொழுது அவர்கள் மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியென்றால் உண்மையாகவே அது மிகுந்த ஒரு ஆறுதல்தான். ஏனென்றால் மரித்த வாலிபன் ஒருவன் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறான். இப்பொழுது பவுல் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதிகாலை வேளை வரைக்கும் அவர் பிரசங்கிக்கிறார். ஆனால் இன்று கர்த்தருடைய திருச்சபைகளிலே போதகர்கள் 5-10 அதிகமாக செய்து கொடுத்தாலும் அதை குறையாக கூறுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆதி திருச்சபை மக்கள் இரவு முழுவதும் உட்கார்ந்து பவுலப்போஸ்தலனுடைய செய்தியை கவனமாக கேட்டார்கள். ஒருவேளை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள், நானும் அப்போஸ்தலனாய பவுல் பிரசங்கிக்கிறதை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றால் இரவு முழுவதும் கேட்பேன் என்று சொல்லலாம். அப்போஸ்தலனாய பவுல் மிகவும் சாதாரணமான ஒரு சுவிசேஷ பிரசங்கியார்தான். அப்பல்லோ என்கிற மனிதனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் சாதுரியமாய் பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் பவுலை குறித்து அப்படி சொல்லப்படவில்லை. அப்பல்லோ பிரசங்கிப்பதிலே சாதுரியவனாயிருந்தான். இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், அந்த ஆதி திருச்சபை விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதிலே அவ்வளவு வாஞ்சே உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதுதான் நாம் பாராட்ட வேண்டிய காரியம் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்போஸ்தலர் 20:13
பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாயிருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக் கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம்.
இப்பொழுது மீண்டுமாக அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். லூக்காவும் மற்ற குழுவினரும் ஆசோ பட்டணம் வரைக்கும் கப்பலிலே சென்றார்கள். பவுல் அப்போஸ்தலன் கரை வழியாக நடந்தே சென்றார். காரணம் என்ன தெரியுமா? வழி நடுக அவர் அநேகருக்கு இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதற்காக அவ்வாறு சென்றார். அப்போஸ்தலர் 20:14-15 பாருங்கள்.
அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து.
இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வாசிப்பதற்கு நல்ல ஒரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இங்கே பூகோள பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய பிரயாண வரைபடத்தை வைத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இதை குறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்போஸ்தலர் 20:16
பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டுமென்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து த்ரோகிலியோன் ஊர்த்துறையிலே தங்கி மறுநாள் மிலைத்து பட்டணத்துக்கு வந்தோம்.
பெந்தேகோஸ்தே பண்டிகையோடு பவுல் எருசலேமிலே இருக்க விரும்பினார். எனவே இப்பொழுது சற்று துரிதமாக அவர் பிரயாணப்படுகிறார். என்றாலும் எபேசு பட்டணத்தை அவர் விட்டுவிட மனதில்லை. மிலைத்துதான் எபேசு பட்டணத்தின் துறைமுகம். பாருங்கள் வசனம் 17.
மிலைத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான்.
ஆனால் ஒரு நல்ல வரைபடத்தை பார்ப்பீர்கள் என்றால் மிலேத்து ஒரு சின்ன தீவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எபேசு பட்டணத்திலிருந்த நதியானது அந்த துறைமுகத்திலே அதிகமான மண்ணை கொண்டு வந்து சேர்த்துவிட்டது. இந்நாட்களிலே எபேசு பட்டணம் கடற்கரையை விட்டு சற்று உள்ளே தள்ளியிருக்கிறது. இன்றும் நீங்கள் அங்கே செல்வீர்கள் என்றால் பழைய துறைமுகம் இருந்த இடத்தை உங்களுக்கும் காண்பிப்பார்கள். சுமார் 5 மைல் உள்ளே தள்ளித்தான் எபேசுவின் மற்ற பகுதிகள் காணப்படுகிறது. இந்த மிலேத்து கடற்கரையில் இருக்கிறது. எனவே எபேசு பட்டணத்தின் மூப்பர்கள் மிலேத்துவிலே வந்து பவுலை சந்திக்கும்படியாக ஒழுங்கு செய்கிறார்கள். அப்போஸ்தலர் 20:18-21 பாருங்கள்.
அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன்.
இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ள ஒரு சாட்சியாய் இருந்தார். எங்கே சென்றாலும் பூரணமாக கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு பிரசங்கித்தார். டிரான்ஸ்வல் ரேடியோதான் முதல் முறையாக முழு வேதத்தையும் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கிறது என்பதல்ல, அப்போஸ்தலனாய பவுலும் வேதத்தை அநேகருக்கு ஒரு ஒழுங்கோடு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யூத சமய தலைவர்கள் எதிர்த்து நின்றபொழுதும் அவர் உண்மை உள்ளவராக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 20:22-24 பாருங்கள்.
இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்.
இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அநேக வேத பண்டிகர்களுக்குள்ளே வித்தியாசமான கருத்துக்கள் நிலவுகிறது. பவுல் அப்போஸ்தலன் எருசலேமிற்கு சென்றதினாலே ஒரு தவறு செய்தார் என்று சொல்கிறவர்களும் உண்டு. அவர் அப்படி அங்கே போயிருக்க கூடாது என்றும் சொல்கிறார்கள். ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கும் சாட்சி மிக தெளிவானதாய் இருக்கிறது. எருசலேமிற்கு சென்றதை குறித்தும் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருந்தார் என்று அவர் உறுதியாய் விசுவாசித்தார். கவனியுங்கள், அவர் என்ன சொல்கிறார். ஒருமுறை கூட அதை கவனிப்போம். அப்போஸ்தலர் 20:22,
இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
ஆனால் அப்போஸ்தலர் 16 நாம் வாசிக்கும் பொழுது, ஆசியாவிலே சென்று பிரசங்கிக்க தூய ஆவியானவர் பவுலை தடை செய்தார் என்றும் வாசிக்கிறோம். அந்த தடையினாலேயே அவர் ஐரோப்பா தேசத்திற்குள்ளே தொடர்ந்து சென்றார். இப்பொழுது எருசலேமுக்கு செல்வதை ஆவியானவர் தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் தடுத்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் எருசலேமிலே அவருக்கு நடக்கப் போகும் காரியங்களை குறித்து பட்டணந்தோறும் தெரிவித்துக் கொண்டே வந்திருக்கிறார். அவர் எருசலேமிற்கு சென்றடையும் பொழுது அவர் பாடுபட போகிறார் என்பதை அவர் உணர்ந்து விட்டார். அவர் என்ன சொல்கிறார்? அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராய் இயேசுவினிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று உறுதியாக சொல்கிறார். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 20:25-27.
இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன்.
இந்த சகோதரர்கள் யாரையுமே அவர் தனது வாழ்க்கையிலே மீண்டுமாக பார்க்கப் போவதில்லை என்பதை அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, சுவிசேஷத்தை பூரணமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார் என்பதை குறித்தும் அவர் அறிந்திருந்தார். ஊழியத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும், குறிப்பாக போதகர்கள், தேவனுடைய ஆலோசனையிலே ஒன்றையும் மறைத்து வைக்காமல் தாங்கள் பணி செய்ய போகும் எந்த ஒரு திருச்சபைக்கும் திட்டவட்டமான ஒரு ஒழுங்கோடு கூட முழு சத்தியத்தையும் பிரசங்கிக்க வேண்டும். ஓய்வு பெற்ற போதகர்களிலே சிலர் மிக உறுதியாக தாங்கள் அதை செய்ததாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். வசனம் 28 பாருங்கள்.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
திருச்சபை ஊழியர்களுடைய பொறுப்பு அது. திருச்சபையிலே அதிகாரம் செலுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்பதல்ல, அவர்கள் திருச்சபைக்கு வேத வசனத்தை சரியாக போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 20:29-30.
நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசுகளை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
அருமையானவர்களே, இது நடைபெறுவதை இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே நாம் பார்க்கிறோம். வேதவசனம் எங்கெங்கே கருத்தாக போதிக்கப்படுகிறதோ அந்த திருச்சபைகளுக்குள்ளேயும் பிசாசானவன் நுழைந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறான். இந்த வானொலி ஊழியத்தையும் அவன் உடைக்க முற்பட்டான். பிசாசானவன் நமக்கு நண்பன் அல்ல, அவன் நமக்கு எதிரியே. கர்த்தருடைய வசனம் முறையாக போதிக்கப்படுவதை அவன் தடுக்கவே விரும்புகிறான். இப்படிப்பட்ட காரியம் எபேசு சபையிலேயும் நடைபெறும் என்பதை பவுலப்போஸ்தலன் எச்சரிக்கிறார். திருச்சபைகளை பாழ்படுத்தும் கரையான்கள் அங்கே நிச்சயம் உண்டாகும் என்பதை தெளிவாக கூறுகிறார். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 20:31-32.
ஆனபடியால் நான் 3 காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து வெளித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன்.
இங்கே அவர்களை தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்குள்ளே பவுலப்போஸ்தலர் ஒப்புக் கொடுக்கிறார். எந்த நேரத்திலேயும் நாம் நம்முடைய ஊழியத்தை பெற்றுக் கொள்கிற மக்களை விட்டு கடந்து செல்லும்பொழுது அவர்களை தேவனுடைய கிருபைக்குள்ளேதான் ஒப்புக் கொடுத்து கடந்து வர வேண்டும். அப்போஸ்தலர் 20:33-34.
ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது.
பவுல் பண ஆசை உள்ளவர் அல்ல. அவரையும் அவரோடு இருக்கிறவர்களையும் தாங்கும்படியாகத்தான் அவர் கூடார தொழிலை செய்து வந்தார். வசனங்கள் 35-38 பாருங்கள்.
இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள்.
கவனித்தீர்களா? இது பவுல் அப்போஸ்தலனும் எபேசு திருச்சபை மூப்பர்களும் சந்தித்த ஒரு மென்மையான கூட்டம். இவர்கள் பவுல் அப்போஸ்தலனை அதிகமாக நேசித்தார்கள். அவரும் இவர்களை நேசித்தார். அவரை போக விடுவது எளிதானதாக இல்லை. ஏனென்றால் இனி அவர்கள் அவரை பார்க்க மாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். எனவே உள்ளம் தோடும் ஒரு வழி அனுப்பு நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது. நிகழ்ச்சியை கருத்தோடு கேட்டுக் கொண்டிருந்த என கருமையான சகோதரனே, சகோதரியே, பவுல் அப்போஸ்தலனுடைய பிரயாணங்களிலெல்லாம் அவருக்கு இருந்த ஆத்தும பாரம் நமக்கு ஒரு சவாலாய் இருக்கட்டும். நாம் எந்த இடத்திலே பணி செய்து கொண்டிருந்தாலும், எந்த இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், மற்றவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். போதகர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை பெற்றிருக்கிற சகோதரர்கள் கர்த்தருடைய வசனத்தின் முழுமையையும் போதிக்க வேண்டும். சிருஷ்டிப்பை போதிப்பது போலவே அவருடைய வருகையையும் போதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்திலே பாலனாக பிறந்த உண்மையை குறித்து தெளிவாக அறிந்திருக்கிற திருச்சபை, இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்புகளையும், அவர் திரும்ப வரும்பொழுது அவர் எதை எதிர்பார்ப்பார் என்பதையும் புரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை, பூரணமான ஊழியத்தை நிறைவேற்றவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை குறித்து இருந்தது. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் என்ன வயதுள்ளவர்களாய் இருந்தாலும், நமக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாட்கள் எவ்வளவு காலங்களாய் இருந்தாலும், அதை நாம் சந்தோஷத்தோட ஓடி முடிக்க வேண்டும். நம்மால் இயன்றவரை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் நாம் ஓடி முடிக்க வேண்டும். ஒருவேளை நான் கர்த்தருடைய ஊழியத்திலே இல்லை, எனக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே வேறு வேலை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறவர்களாய் இருந்தாலும், கருத்துள்ளவர்களாய் ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31:16 பின்பாகம். எரேமியா 31:16 பின்பாகம்.